திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து ஒரு அருமையான பாடல், அந்த சிவோகம் பாவனை பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதையும் நம்ம அதுல பார்த்தோம். அந்த சிவோகம் பாவனையில என்ன பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு சித்தியார் வந்து அழகா எடுத்து சொல்லுது. அதாவது, கண்ட இவை அல்லனோ நான் என்று அகன்று காணா கழிபரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடு முளைத்த வந்தாள் நின்ற கலப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றி என்று மிக அழகாக, வெண்டகலும் மலங்களெல்லாம் கருட தியானத்தால் விடமொழியும் அதுபோல விமலமதை அடையும் விமலதையும் அடையும் பண்டை மறைகளும் அது நானே நான் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை காணே அப்படின்னு சொல்றார். இப்ப ஆன்ம போதத்துல சுட்டி அறியப்பட்ட இந்த தேகாதி பிரபஞ்சம் பாசம் நான் அல்ல அப்படிங்கிற நியதிய பண்ணி, அந்த போதத்தால சுட்டி அறியப்படாம மேம்பட்டு நின்ற சிவனும் நான் அல்ல, அப்ப இந்த பாசமும் நான் அல்ல, இந்த பதியும் நான் அல்ல அப்படிங்கறத அனுமித்து அறிந்து, அப்படி நின்றாலும் ஆன்மாவில அந்த சிவபெருமான் அத்துவிதமாக கலந்து நின்ற முறைமையால அன்போடு கூடிய அடிமை திறத்தினால் சிவோகம் பாவனை செய்ய வேண்டும். சிவபூஜை பண்ணும் போது கண்டிப்பாக சிவோகம் பாவனையில தான் செய்யணும், அது அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சிவோகம் பாவனை செய்தால் அந்த ஆன்மாவுக்கு வேறாதல் இல்லாம அத்துவிதமாக இறைவன் தோன்றுவார். ஒன்றாகவும் இருப்பார், வேறாகவும் இருப்பார், நமக்கு தெரியும், உடனாகவும் இருப்பார். அந்த வேறாக இல்லாம ஒன்றாகவும் உடனாகவும் இருப்பதை நன்றாக உணர முடியும் சிவோகம் பாவனையில். இப்ப கருட தியானத்தினால விஷம் ஒழியும், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மலங்கள் யாவும் நீங்கும், அப்ப ஆன்மா சுத்தமாகும். கருட தியானத்தால விஷம் ஒழிகிற மாதிரி இறைவன் தோன்றுவதனால மலங்கள் யாவும் நீங்கும், அதனால ஆன்மா சுத்தமாகும். இந்த வேதங்கள் பண்டை மறைகள்ல வந்து பழைய வேதாந்தத்துல அது நானேன் நான் ஆனேன் அப்படின்னு பாவிக்க சொல்றது எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவோகம் பாவனையத்தான் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அப்போ எப்படி அது நீங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி ஒரு முறை சிந்திக்கலாம். கருட தியானத்தால விஷம் நீங்கிற மாதிரி சிவோகம் பாவனை செஞ்சா மலங்கள் நீங்கும். ஆதி பௌதீக கருடன், ஆதி தெய்வீக கருடன், ஆதி ஆன்மீக கருடன், கருடன் மூன்று வகைப்படும். உலகத்துல நம்ம பாக்குற கருடன் வந்து ஆதி பௌதீக கருடன். அப்புறம் கருட மந்திரம் சொல்லி தியானிக்கிறோம் இல்லையா, அது வந்து ஆதி தெய்வீக கருடன். கருட மந்திரம் வந்து அப்ப கருட மந்திரத்தின் இடமாக நின்று பலனை கொடுக்கக்கூடிய சிவசக்தி தான் ஆதி ஆன்மீக கருடன். அப்போ ஆதி தெய்வீக கருட மந்திரத்தை நாள்தோறும் பயின்று வந்த பயிற்சி விசேடத்தால அந்த மந்திரமே தானாக அனன்ய பாவனை செஞ்சு தன் அறிவு அதன் வசம்படும்படியாக அப்படியே உரைத்து நின்று அந்த மந்திர கண் கொண்டு பார்க்கும் பொழுது விஷவேகம் நீங்கும். அது மாதிரிதான் சிவோகம் பாவனை தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கும் போது சிவத்துவ விளக்கம் வரும், அதன் வாயிலாகிய பாசமாகிய விஷம் நீங்குங்கிறத அருமையா நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆக இதற்கு நாம இந்த சித்தியார் பாடலை வைத்து இந்த சிவோகம் பாவனைக்குள்ள அந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாம் ஏழ் பிறப்பெறி சார்ந்த வித்தாமி அப்படிங்கிறார். பூமிக்கு வந்துட்டோம்னு அவ்வளவு மகிழ்ச்சி, இன்ன பரம்பரையில இன்ன குடும்பத்துல இன்ன ஜாதியில வந்துட்டோம்னு அதை விட மகிழ்ச்சி. அதெல்லாம் ஒரு காலம். என்னைக்கு நம்ம சித்தாந்தத்தையும் திருமுறையும் கையில எடுத்தோமோ பிறவி தீது அப்படிங்கிறது புரியுது. அப்ப பிறவி நீங்கி இறைவன் திருவடியில் இருப்பதுதான் நமக்கு நன்மை என்பது புரிகிறது. அப்படின்னா இந்த பிறவியை எப்படி நீக்கிறது, அதுக்கு என்ன உபாயம் பிறவி அறுப்பதற்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒப்பற்ற சிற்சபையில நின்று பரசிவமானவர் இயற்றக்கூடிய அந்த ஒப்பற்ற நிறுத்தமானது எப்படி இருக்குன்னா, பசுவோட பால்ல பாலையும் நீரையும் பிரிக்கின்ற அன்னம் போன்றது. இந்த கூத்த நாம் நேரில் கண்டால் தீமை பொருந்திய பல செயல்களுக்கு காரணமா தானே நம்ம எழுபிறப்பும் பட்டு வந்து எழுபிறப்புக்கு வந்து கஷ்டப்படுறோம். அது மாதிரி எழுபிறப்பு தீயில் பட்டு வறுக்கப்பட்ட வித்தை போல ஆகும். நிறுத்த தரிசனத்தை கண்டால், சிவபெருமானுடைய நடனத்தை திருக்கூத்தை தரிசித்தால் நமக்கு பிறவி அறுபடும் என்று மிக அழகாக எடுத்துக்காட்டி இருக்கின்றார். அந்த பால்ல வந்து என்ன இருக்கும், நீரும் இருக்கும் பாலும் இருக்கும், அன்னத்துல கொடுத்தா அதை அழகா பிரிச்சு கொடுத்துரும். இந்த நிறுத்த தரிசனம் வந்து ஆன்மாவுடைய பாவங்களை எல்லாம் கெடுத்து பதி புண்ணியத்தை மிகுவிக்கும். அதனால நமக்கு தீமை காரணமாக வரக்கூடிய எழுபிறப்போ வருத்த வித்தாகிவிடும் அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா தீய செயல்களுள் பட்ட அந்த கரணங்கள், அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இல்ல, மனசு ஒரு விஷயத்த பற்றும் புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் எழுச்சியை கொடுக்கும், சித்தம் எடுத்து கொடுக்கும்னு பார்க்கும். அப்ப இவற்றின் மூலமாக தீய செயல்கள், அப்போ நெறி தவறி செல்வதால் தான் பிறவிக்கே வருகின்றோம். அப்படி பிறவிக்கு வந்து அந்த நெறி தவறிய கரணங்கள் ஈட்டிய கன்மங்களின் வழி திருப்பி திருப்பி ஏழு பிறப்பும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அப்படியெல்லாம் பிறவிக்கு வராமல் அந்த வித்து மீண்டும் முளைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கூத்தை தரிசிக்க வேண்டும். அதனால பாருங்க, சித்தாந்தம்லாம் எல்லாரும் படிச்சாங்களோ என்னவோ தெரியாது, ஆனா அந்த காலத்துல திருவிழான்னு வச்சு இத போய் நேர்ல காணணும் அப்படின்னு வச்சுட்டாங்க பாத்தீங்களா. திருவாதிர சமயத்துல எப்படி போய் எல்லாரும், சிதம்பரம் போக முடிஞ்சவங்க சிதம்பரம் போவாங்க, இல்ல அவங்க அவங்க ஊர்ல உள்ள சிவாலயத்துல போய் அன்னைக்கு போய் அந்த நிறுத்தத்தை நேர்ல கண்ட பின்புதான் வீட்டுல வந்து உணவு உண்ணணுங்கிறத அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நியமமாக எல்லோரும் பின்பற்றி வருகிறார்கள். இப்படி இந்த முன்னோர்கள் எது நமக்கு வழிகாட்டினாலும் நிச்சயமா அது நமக்கு நன்மைக்குத்தான் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, வித்தை கெடுத்து வியாக்கரத்தை மிக சுத்தத்துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சிவயோகியார்களே. சிவயோகின்னு சொல்றோம், அவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம மாதிரி இருப்பாங்களா இல்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். அதாவது வித்தை கெடுக்கணும், பிறவிக்கு மூலம் என்னது கன்மம், அந்த கன்மத்தை அழிக்கணும். அதான் வினையால தானே பிறவிக்கு வருகிறோம். அந்த கன்மத்தை அழித்து உச்சி ஆகிய சகஸ்திர தலத்துல சுத்த துரிய நிலை பிறந்து பற்று எல்லா பற்றையும் விட்டுறணும். பற்றற்று உணர்வும் உயிரும் ஒன்றி உடம்போட கூடி இருந்தாலும் செத்தவங்களை மாதிரி இருக்கிறவங்க யாரோ அவங்கதான் சிவயோகியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வித்தை கெடுத்து அப்படின்னா, விதை இருந்தா தானே ஒரு தாவரம் முளைக்கும், அப்ப வினை இருந்தா தானே பிறவி வரும். அதனால பிறவிக்கு ஏதுவான வினைகளை கெடுத்தல். எப்படி கெடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மாவை வினைய சாராத வண்ணம் தடுத்தல், அருளால் தடுத்தல். ஆக அந்த ஆன்மாவிற்கு ஆக்ஞா தலத்திலே நிம்மல துரிய நிலையை உண்டாகி அதுக்கு அடுத்தபடியா என்ன செய்து வினை போகத்திற்கு கொடுத்த உடம்புல இருந்தாலும், அதாவது செத்தவங்களை மாதிரி இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்ச வாதனையே அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சுற்றிலும் என்ன நடக்குங்கிறதே பிரஜையிலே இருக்காது. உடம்பு அது பாட்டுக்கு இருக்கும் இந்த பிராரத்த வினை அனுபவிக்கிற வரைக்கும், ஆனா உயிரானது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும், யோக நிலையில இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த சுத்தி நடக்கிற நடப்பு தெரியாதனால அவங்கள பார்த்தா ஆமா யாரோ செத்தவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மிக அழகாக சொல்லி இருக்கின்ற சிவயோகியர்லாம் உடலோட இருந்தாலும் அந்த உலகப்பற்றே இல்லாம செயல் அழிந்து இருப்பாங்க. உடல்ல கூடி இருந்தாலும், அதாவது உலக வாதனைங்கிறது அவங்க கிட்ட இருக்காது. குருவோட உபதேசத்தை அந்த மந்திர மொழிய மனசுக்குள்ள சொல்லி 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 இந்த மாதிரி ஒரு மேலான நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. அதான் தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவந்தாளுங்க நிலைக்கு அப்படியே போக முடியும். இதுக்கு எது காரணம்னா அந்த அபத்தை அப்படின்னு சொல்றது. அதாவது கருவி கரணங்கள்லாம் தொழிற்படக்கூடிய நிலையில இருந்து அது தொழிற்படாம ஒடுங்கக்கூடிய நிலை வரைக்கும் உள்ளத ஐந்து நிலையாக பகுத்திருக்கின்றார்கள். இந்த ஐந்து அபத்தைகளும் அவ்வாறுதான் நிகழ்கின்றன என்று பார்க்கின்றோம். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இந்த சாக்கிரம் அப்படிங்கிறது ஆன்மாவோட விழிப்பு நிலைன்னு சொல்லுவோம், நனவு நிலை. இதுல 35 கருவிகள் வந்து செயல்படும். இதுதான் முதல் நிலை, அவத்தை அஞ்சுல முதல் நிலை. அப்ப அந்த புருவ நடுவுல நிற்கும் அது அப்படின்னு பாக்குறோம். லாடத்தே சாக்கிரம் இருக்கும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. சாக்கிரத்தை எழுதிய உள்ள சிவஞான போதத்திலையும் வருது, சித்தியார்லயும் வருது, நமக்கு தெளிவா இதை எடுத்து சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது ஞானேந்திரியம் 5, கன்மேந்திரியம் 5, தன்மாத்திரைகள் 5, தசவாயுக்கள் பிராணாதி அது 10, அகக்கரணங்கள் அதாவது அண்டக்கரணங்கள் 4, அப்புறம் புருடன் 1, அப்புறம் வசகாதி விடயம் வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் இது ஒரு 5. இது எல்லாம் சேரும் போது 35. இந்த 35 கருவிகளும் இந்த நிலையில செயல்படுகிறது. அடுத்த நிலை சொப்னம், அது கனவு நிலைன்னு சொல்லுவோம். அது கண்டத்துல, இது முதல்ல லாடம்னு சொல்லக்கூடிய புருவ நடுவுல, அடுத்தது கண்டத்துல. இதுல ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இந்த 10 நீங்களாக 25 கருவிகள் தொழிற்படுகிறது. இது வந்து 2வது அவத்தை. அதற்கு பின்பாக சுளுத்தி, அது வந்து உறக்க நிலைன்னு சொல்லுவோம், 3வது நிலை. இது இதயத்தானத்துல. இதுல வந்து 3 கருவிகள், அதாவது சித்தம், பிராணன், புருடன், இந்த 3 அதிலே தொழிற்படுகின்றது. அடுத்தபடியாக துரியம், அது 4வது நிலை, பேருறக்கம் அப்படின்னு சொல்லுவோம், பேருறக்க நிலை. அது நாபிக்கமலத்துல. இதுல ரெண்டே கருவிகள் தான், பிராணவாயுவும் புருடனும் மட்டும்தான் தொழில்படும். அதற்கு அடுத்தபடியாக 5வது நிலை வந்து துரியாதீதம், அதான் உயிர் படங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து 1 புருடன் மட்டும்தான் செயல்படும், மூலாதாரத்துல செயல்படும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த நிலையில வந்து ஆன்மாக்கள் மிக தூய்மையாக நிற்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக படிப்படியாக ஆன்மா தன்னை இந்த அபத்தை நிலைகளில் நின்று மேம்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். இந்த 4வது நிலை சொன்னோம் இல்லையா, துரியம். அந்த துரிய நிலை, அந்த துரிய நிலையில சுத்தாவத்தையில உயிர் எய்தும் போது இந்த உடலால் அடையக்கூடிய முடிந்த பயனை அது அடைந்து விடும். அது வரைக்கும் அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காது, ஆனா அந்த நிலையில அதுக்கு கிடைக்கும். அப்ப சுத்த நிலையில உடல் கருவியாக யோக நிலையில உயிர் பெறக்கூடிய ஒரு உயர்ந்த அனுபவம் அந்த சுத்த நிலையில ஆன்மா துரியத்தை அடையும் போது இருவினை ஒப்பு மலபரிபாகமும் கைவரப்பெற்று அப்படியே என்ன சக்தி நிபாகம். அதனால அந்த கரணங்கள் எல்லாம் தன்னோட ஆற்றல் இழந்து நிற்கும். அப்போது ஆன்மாவுடைய உணர்வு வந்து சிவசக்தி வயப்படும். அந்த நேரத்துல அது சிவயோக நிலைக்கு செல்கிறது. அந்த சிவயோக நிலையில அது அஞ்ஞனம் இருப்பது உலகத்தவர்க்கு பார்ப்பதற்கு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருப்பதால் செத்தவர்கள் போல் இருக்கின்றார்கள், செயலற்று இருப்பதைத்தான் அவர்கள் செத்தவர் போல் இருக்கின்றார்கள் என்று சொல்லி மிக பிறவிக்கு ஏதுவான வினைகள் அது ஆன்மாவை சாராத வண்ணம் இறைவன் அருளால் தடுத்து ஆக்ஞா தலத்திலே நின்மல துரியாதீத நிலையை உண்டாகி வினைபோகத்திற்காக கொடுத்த உடம்பில் இருந்து செத்தவர்களை போல பிரபஞ்சன வாசனை இல்லாம இருப்பவர்கள் சிவ யோகிகள் என்று மிக அழகாக அந்த கருத்தினை நமக்கு தெளிவாக உணர்த்தியிருக்கிறார். அது சாமானியம் கிடையாது. சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்றாங்க, இருக்க முடியுமா கொஞ்ச நேரம் சும்மா? இப்பமே பாருங்க, எல்லாரும் இந்த மாதிரி இந்த சூழல்ல இந்த ஊரடங்கு இருப்பதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது என்னவோ மாதிரி இருக்கிறது, சும்மா இருக்கிறது என்னவோ மாதிரி இருக்குது. ஏன்னா பரபரப்பா இருந்து பழகிட்டோம், அதனால அதையே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மாயைதான், இதெல்லாம் விட்டுட்டு இப்படித்தான் இருக்கணுங்கிறத நல்ல வருடந்தோறும் யோக நிலையில 3000 வருடம் இருந்து வருடத்துக்கு ஒரு பாடலாக நமக்கு தந்து அதன் மூலம் நாம இப்படி வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார் நமது திருமூல தேவன் ஆயனார். ஆக அப்படி வித்தை கெடுத்த பின்பாக அது சிவயோகிகள் அங்கனம் இருப்பார்கள், பிரபஞ்சவாதனை இல்லாம பற்றற்று நிற்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சிவயோகம் எப்படிப்பட்டது? அது இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு இனிய யாரோ யோகி, யாரோ ஒரு துறவி, அவருக்கெல்லாம் இது தேவைதான், நம்மை போன்றவருக்கெல்லாம் இது எதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது, இது எல்லாருக்கும் தான். அதனால அழகா சொல்றார், அது நமக்கு இறைவன் கொடுத்த இனிய சாதனம் அப்படிங்கிறத உணர்த்துறார். சிவயோகமாவது சித்த சித்தென்று தவயோகத் தொல்புக்கு தன்னொளி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்கழித்தானே என்று சொல்லுகிறார். அதாவது சிவயோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்து பொருட்கள் எவை, ஜட பொருட்கள் எவை அப்படிங்கிறத விவேகத்தால அறிந்து இயம நியமங்களை அதெல்லாம் இயற்றி இயற்கையான சித்து பொருள் அதான் சிவம் இறைவன். அவனோடு உணர்த்த உணரும் சித்தாகிய ஆன்மா சென்று கூடுதலாகிய அது யோகம். அந்த யோகத்தின் வாயிலாக சிவமாகிய ஒளியோடு கலந்திருப்பதுதான் சிவயோகம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். இந்த நவயோகம்ங்கிறார், அதாவது புதுமையான இந்த ராஜயோகத்தை நமது ஆச்சாரியனாகிய திருநந்தி தேவர் நாம வீணான நெறிக்கு பின்னாலே எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவயோகத்துல நில்லுங்க அப்படின்னு நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். ஏன்னா இந்த சிவயோகம் ஒண்ணுதான் சிவபெருமானுடைய திருவடி கரையை சேர்வதற்கு நமக்கு துணையாக இருக்கும். ஹடயோகம் சிவயோகமாகிய யோகை வகைகளுள் அப்படி நிறைய இருக்கு. ஹடயோகம் இது மாதிரி சொல்லிட்டே போன நிறைய யோகங்கள் இருக்கு. இந்த சிவயோகம் வந்து பிருத்வி முதல் சிவ தத்துவம் ஈராக 36 தத்துவங்கள், அப்புறம் இதெல்லாம் ஜடப்பொருள் அப்படிங்கிறத கண்டு இப்படி காண்பதாகிய தான் வந்து சித்து பொருள், சித்து பொருளாகிய தான் வந்து சித்து பொருளாகிய சிவத்தோட எப்போதும் சேர்ந்து இருக்கணும், அப்படி பிரிவர இருக்கணும்னா அதுக்காக நம்ம தியானிக்கணும். அது அந்த இயம நியமங்கள், இத மேற்கொண்டு நாம பிறப்பற்ற நிலையில இருக்கணும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த எங்கும் சிவ ஒளி பறக்க தான் அந்த பேரொளியில லயித்து சிற்றொளியா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உணர்த்தியிருக்காரு. இந்த காலத்துல பக்தி ஒரு பக்கம் இருக்கு, அறியாமையால் அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றியுறின்னு அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி அன்பினால் வழிபடுபவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, வினை துன்பத்தை சகிக்க மாட்டாம அச்சத்தால் வழிபடுபவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதுக்கு ஊடையில நாம செய்யக்கூடிய தவம், அதாவது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம் எதுன்னா சரியை கிரியை யோகம் ஞானம். நான் அதை விரிச்சு சொன்னா 16,000, சரியையில் சரியை முதலாக சரியையில் ஞானம் வரை, அதே மாதிரி கிரியையில் சரியை முதல் கிரியையில் ஞானம் வரை 4, 4, 4 8 ஆச்சு, யோகத்தில் சரியை முதல் யோகத்தில் ஞானம் உடைய 4, அடுத்து ஞானத்தில் சரியை முதல் ஞானத்தில் ஞானம் வரைக்கும், அப்போ என்னாச்சு 8, 4, 12, 12, 16. இந்த 16 இருக்கு, இதையும் உண்மை உபாயம்னு ரெண்டா பிரிக்கலாம். உண்மைனா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யறது, உபாயம்னா புகழுக்காகவும் பணத்துக்காகவும் செய்யறது. அதனால எல்லாம் இறைவன், நான் வந்து தீட்சை வாங்கிட்டேன், நான் பூஜை பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் உளவாரம் பண்றேங்கிற உணர்வுலாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அதெல்லாம் யாருக்கு தெரியணுமோ அவருக்கு தெரிஞ்சா போதும். சிவபெருமான் தான் நம்மளை செய்ய வைக்கிறாரு, நாம செய்யறது அவருக்கு தெரியும், எழுதும் கீழ்கணக்கு இன்னும் ரீசன் அதுக்கு கணக்கு எழுதி வச்சிருவாரு. ஆக அப்படி நாம் வாழ வேண்டும். அது தவிர மற்ற விஷயம் அது மாதிரி நின்னா, அந்த தவத்துல நின்னா அந்த தவயோகம்னு சொல்லலாம், அத சிவயோகம்னு சொல்லலாம், அத நவயோகம்னு சொல்லலாம். அது அல்லாமல் வெறும் சித்திகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு அதிலே நின்று கொண்டு இருந்தா அட்டமா சித்திகளே போதும்னு நின்றால் அது அவயோகம். ஏன்னா அவை வந்து பொன் விலங்கு மாதிரி. அப்படின்னா நம்ம அந்த சிவயோகத்தால் சிவபோகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது, இதுலயே நின்ற வேண்டிதான். அப்ப நம்ம சிவத்தை அடைய வேண்டும் என்றால் சிவயோகத்துல நிற்கணுமே தவிர இதர விஷயங்கள்ல அப்படியே நின்ற கூடாது. இதையெல்லாம் தாண்டி சிவத்தோட ஒன்றுபடணும் அப்படிங்கிறத மிக அழகாக உணர்த்தி நம்மை அழகாக சிந்திக்க வைக்கின்றார். ஆகையால் அதை நல்ல தெளிவாக நாம் மனதிலே உணர்ந்து கொண்டு இறைவனோடு ஒன்றுவது நமக்கு மிகவும் அவசியம். அப்படி சிவயோகத்தோட இருந்தா நாம இதுவரைக்கும் முன்ன பின்ன அனுபவிச்சு அறியாத ஒரு சிவபோகத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம உலகத்துல சொல்லக்கூடிய இன்பம்னு சொல்றதெல்லாம் துன்பத்தோட விரவிதான் இருக்கும், அப்புறம் வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கும். அப்படிலாம் இல்லாம எல்லை இல்லாம புதிது புதிதாய் தோன்றி என்றும் இன்புறுத்துகின்ற சிவபோகம், அதை நம்ம இதுக்கு முன்னால ஒரு காலம் கண்டறிஞ்சிருக்கவே முடியாது. அது நமக்கு கிடைக்கும் எதன் மூலமாக? இந்த சிவயோகத்தின் மூலமாக. இன்பமே ஒரு ஏகாரம் கொடுத்து சொல்றார், என்னாலும் துன்பம் இல்லை தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை, இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே அப்படின்னு சொல்றார். அதனால அறிவுடை பொருளாகிய ஆன்மாவும் தானே அறியும், தன்மை இல்லாம தானே அறிந்தும் அறிவித்து நிற்கக்கூடிய சிவத்தை நோக்க அசித்து போன்றதுதான் அப்படின்னு உணர்ந்து இறைவனை வழிபட்டு ஏகனாகி இறைவனை நிற்க அப்படியே சென்று 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 அவருடைய அருள் ஒளியே தானாக பெற்று பிற பொருட்களை சாரக்கூடிய பயன் இல்லாத சேர்க்கையில செல்லாதபடி அந்த சிவபோகத்தை தருகின்ற ஒரு புதிய யோகம் கிடைக்கும், அதுதான் சிவயோகம். அதை எங்களுக்கு நந்தி தேவர் உணர்த்தினார் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். ஆக மேலும் மேலும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு வந்து யோக நிலை அப்படிங்கறது எல்லாருக்கும் ரொம்ப விரும்புறாங்க. ஆனால் அது எந்த நிலை அப்படின்னா சிவயோகம் வருவது வரையிலும் வருபவர்கள் மிகவும் குறைவுதான். இதர விஷயங்களில் கவனத்தை செலுத்துபவர்களே மிகுதியாக இருக்கின்றார்கள். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் முக்தி தராது. அதனால முக்தி வேண்டும் என்றால் நாம் இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், இதை தாண்டி சிவயோகத்தில் நிற்க வேண்டும். அந்த மாதிரி சித்து வேலை காட்டிட்டே இருக்கிறதுதான் தின்திரள் சித்தர்களே கடை கோளை சிறுமை பின்னாடி போங்க அப்படின்ட்டாரு மணிவாசக பெருமான் திருப்படையாட்சியில. ஆக அவர் நமக்கு உலகெங்கும் தானான உண்மையை அழித்து தேவர்கள் அறிய முடியாத உலகத்தையும் அழித்து அழகாக பொற்சபையில திருநடம் புரிகின்ற அந்த திருவடி, அதான் அந்த இடது திருக்கடம் இடது திருப்பாதத்தை காட்டும், குஞ்சித பாதத்தை தூக்கிய திருவடிய ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டது அப்படின்ட்டு. தருவாய் உன் திருவடி கீழ் எனக்கோர் தலைமறைவேன் அப்பர் சுவாமி கேட்பார், நான் மகிழ்ந்து பாடி அறவா உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு யார் சொல்வா? காரைக்கால் அம்மையார் சொல்வார். ஆக அது போல சேரிடம் அறிந்து சேர் அப்படிங்கிறது தக்கன அந்த திருவடியில் நாம் ஒன்றி இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு இவற்றையெல்லாம் அழித்து நம்மை தகுதிப்படுத்துகின்றார். தகுதி இல்லாத நம்மை மேம்படுத்தி தகுதிப்படுத்துகின்றார் இறைவன் என்பதை மிக அழகாக, இத்தனையும் அழித்து கடைசியாக பேரின்பத்து அருள் வழியை தந்து நமக்கு பேரின்பத்தையும் வழங்குகின்றார் என்று நமக்கு உணர்த்தியுள்ளார் என்ற வகையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து இதுகாரும் இந்த சித்தாந்த தெளிபொருளை நமக்கு உணர்த்திய குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி, தேவர்களும் முனிவர்களும் சிறந்து வாழ்க, சிவமறையோர் வாழ்க, மறை வேதம் வாழ்க, ஆவினமும் தொண்டர் குழாம் அனைத்தும் வாழ்க, ஆகம சாத்திரங்களுள் மெய்யறமும் வாழ்க, மேவு சைவ நெறித்திகள் வைதிகமும் ஓங்குக, மேன்மை தரு பூதி சாதனமும் ஓங்க, பூ உலகு தடைக மழை பொழிக, வேந்தர் புகழோங்க மனுநீதி பொருந்தி வாழ்க என்று வாழ்த்து பாடலை பாடி மீண்டும் குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றியை கூறி சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து இதனை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.